வணக்கம், நான் உங்க சாய் பிரியா. ஆரோவில் ரேடியோல இப்ப நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது கதை கேட்போமா நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம கேட்க போறது நீ நதி போல ஓடிக்கொண்டிரு புத்தகத்தில் இருக்கும் ஐந்தாவது கதை, இளமையென்னும் கூழாங்கல்லே கூல் கூல். வாங்க கூலா ஒரு கதை கேட்போம். கல்யாணம் பண்ணிக்காத ஆன்டிக்கு குழந்தை பிறக்குமாமா என்று கேட்ட மகள் தாரணிக்கு வயது 8. கேட்டவுடன் பதறிப்போன அம்மா எனக்கு ஃபோன் செய்கிறாள். அவளுடைய தோழிகளில் நானும் ஒருத்தி என்பதால் இப்படியெல்லாம் சின்ன குழந்தை கேட்டா என்ன பதில் சொல்றதுப்பா? ரேவதி, மணி 9. இப்போ இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு ஆபீஸ்க்கு ஓடு. லஞ்ச் நேரத்துல உன் ஆபீஸ்க்கு நான் வரேன், பேசலாம். ரேவதியின் அலுவலகம் என்னுடைய ஆபீஸ் பக்கத்தில்தான். மதியம் சாப்பாட்டு வேலைக்கு அங்கு போவது சுகம். லக்னோ தொடங்கி நாகர்கோயில் வரையிலான பல ஊர்களை சொந்த பூமியாக கொண்ட 12 பெண்கள். சென்னை அண்ணா சாலையின் ஓர் அலுவலகத்தின் 2 மாடியில் வேலை செய்து அவரவர் ஊர்களின் மழையை வெம்மையை அங்கு அவர்கள் வாழ்ந்த வாழ்வை சப்பாத்தியோடும் புளியோதரையோடும் சேர்ந்து அசை போடுவது பெரும் சுகம். இங்கே நான் அவ்வப்போது ஆஜராகும் விருந்தாளி. அன்று மதியம் ரேவதியின் பெண் தாரணி கேட்ட கேள்வி லஞ்ச் அறையில் வட்டமிட்டது. கேள்விக்கு நீ பதில் சொல்றது இருக்கட்டும், இந்த கேள்வி அவளுக்கு எப்படி வந்தது? இது பானு. ஏதோ டிவி சீரியல்ல பார்த்திருப்பா. எங்க மாமியார் இருக்காங்களே, ஓயாம சீரியல் பார்த்துட்டே இருப்பாங்க. நான் கார்ட்டூன் பார்க்கணும்னு சொல்ற பேத்திக்கிட்ட சீரியல் பார்க்க போறேன்னு ரிமோட் கண்ட்ரோலை கேட்டு சண்டை போடுற பாட்டிய பார்த்திருக்கியா நீ? ஏன் பார்க்காம? இப்போ நிறைய வீடுகள்ல இதுதான் நடக்குது. குழந்தைகளுக்கு கதை சொல்றது 4 நல்ல விஷயம் சொல்றதெல்லாம் கிடையாது. பாட்டியும் தாத்தாவும் பேர பிள்ளைகளோட சதா ரிமோட்டுக்கு மல்லு கட்டுறாங்க. சொல்வது நாகு. பாட்டிக்கு விட்டு கொடுன்னு நான் தாரணி கிட்ட சொல்லிடுவேன். இப்போ ஸ்கூல் வேற லீவ் விட்டாச்சா, நாளெல்லாம் இவளும் சீரியல் பாக்குறா. தேவையில்லாத விஷயங்களை பார்த்து தப்ப தப்பா கேள்வி கேக்குறா. ரேவதி ஆதங்கப்பட்டாள். எங்க வீட்லயும் பிரச்சனை தான். ஒரே நேரம் நானும் அவரும் ஆபீஸ்ல இருந்து வரோம். என்னடா சிவா இவ்வளவு சோர்ந்து போயிருக்க, காஃபி கொண்டு வரட்டான்னு எங்க மாமியார் அவர்கிட்ட ஒரே கொஞ்சல்ஸ். என்னடா காலையில எந்திரிச்சு சமையல் முடிச்சு வேலைக்கு ஓடி வெந்து போய் ஒருத்தி வந்திருக்காளே, அவளுக்கும் வேணுமான்னு கேட்டா என்ன குறைஞ்சிடும்? தீபாவின் புலம்பல். எங்க வீட்டுல மட்டும் பாதி நாள் நான் வீட்டுக்கு வரும்போது என் பையன் அழுதுகிட்டு நிப்பான். அதோ உங்க அம்மா வந்துட்டா, இனி நீயாச்சு அவளாச்சும் பாங்க. அந்த உங்க அம்மா அப்படியே கன்னத்தில் இடிக்கும். பேரனுக்கு நான் அம்மானா அவங்களுக்கு நான் உறவில்லையா என்ன? இது சுஷ்மா. ராஜஸ்தான் பூமிக்காரியான அவளின் கொச்சை தமிழும் அவள் போலவே அழகு. அது தப்பு இது தப்பு, காலையிலேயே நைட்டி போடுறேன், பிரியாணி செய்ய தெரியல, தலையில அடிச்ச மாதிரி வீட்டுக்காரர் பேரை சொல்லிட்டேன், அப்பப்பா தப்பு தப்பு எல்லாம் தப்பு எங்க வீட்டுல. நசீமா கோபமாக பேசும்போது இரு புருவங்களும் ஒரே கோடாகவே ஆகிவிடும். நான் கஷ்டப்பட்டு கையில கால விழுந்து ஒருத்திய வேலைக்கு ஏற்பாடு செய்தா, என் புடவையை ஏன் வெயில்ல உலர்த்தின, ஏன் இந்த பாத்திரத்துல சாம்பாரை எடுத்து வச்ச, ஏன் பூஜை அறைக்குள்ள காலு வச்சேன்னு ஓயாம குத்தம் சொல்லி போதாததுக்கு அவ வேலை முடிஞ்சு போறப்போ மெட்டல் டிடெக்டர் இல்லாமலேயே ஸ்கேன் செய்து அவன் 4 நாள்லயே நின்னு போயிட்டான். இது ரேகா. 3:45 மணி லஞ்ச் முடிவதற்குள் 300 பிரச்சனைகள். வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் முதுமை என்னும் போர்வைக்குள் ஒளித்து வைத்திருக்கும் ஈகோ, அவர்களின் பிடிவாதம், அதீத பெருமை பேசுதல், சுயநலம் என்று பட்டியல் விரிந்து கொண்டே போனது. எல்லா டிஃபன் டப்பாக்களிலும் உணவு மீதமானது. ரேவதியிடம் மாமியார் கிட்ட பேசு ரேவதி, வேற வழி இல்ல. குழந்தைகிட்ட நீ இன்னும் கொஞ்சம் பெருசான அப்புறம் இது பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லு என்றபடி வெளியே வந்தேன். அடுத்த நாள் அன்னையர் தினம். முதியோர் இல்லம் ஒன்றில் பட்டிமன்றம். நடுவராக நான். பாட்டிகளும் அந்த அமைப்பை நடத்தும் சங்க உறுப்பினர்களும் உற்சாகமாக கலந்து கொண்டனர். முதியோர் இல்லங்களின் அந்த முகங்கள் சுவாரஸ்யமானது. பாட்டிகளின் கிண்டல், கேலி, இதை தாண்டி முதல் கட்டுக்குள் போனால் தெரிவது வருகிறவர்களை பார்த்து வணக்கம் சொல்லும் அவர்களின் நடுங்கிய கைகள், நீர் வடிந்தபடியே இருக்கும் கண்ணை பொத்தியபடியே அவர்கள் செய்யும் பிரார்த்தனைகள், அன்றைய உணவை அளித்த நன்கொடையாளர்களுக்கு அவர்கள் சொல்லும் வாழ்த்து, உறவுகளால் கைவிடப்பட்ட பிறகும் இங்கே வந்து அவர்கள் சேகரித்திருக்கும் நட்பு, வரிசையாக தட்டு வைத்து நகர்ந்தபடி அவர்கள் பெறும் சாப்பாடு, ஏதோ ஒரு கல்லூரி மலரில் படித்த கவிதை நினைவுக்கு வருகிறது. சாப்பிட ஏதாவது கிடைக்கும் போதெல்லாம் வந்துவிடுகிறது பிள்ளைகள் ஞாபகம், முதியோர் இல்லத்தில் இருந்தபோதும். இரவு நெருங்க நெருங்க அங்கே கவியும் மௌனம், வெறுமை, கண்ணீர் கரை படியாத தலையணைகள் எந்த முதியோர் இல்லத்திலாவது இருக்க முடியுமா என்ன? இந்த முதல் கட்டை தாண்டி உள்ளே போனால் கடும் நோயால் பாதிக்கப்பட்டு எழுந்திருக்க கூட முடியாமல் முதியோர் இருக்கும் இரண்டாம் கட்டு. புறக்கணிப்பின் உயிர் வலியை அனுபவித்தபடி தனிமை என்னும் பாழ் இருட்டுக்குள் மரணத்துக்காக அம்பு படுக்கை இல்லாமல் காத்திருக்கும் பீஷ்மர்கள். பெருகி வரும் முதியோர் இல்லங்களின் வேர்காரணம் என்ன? தவறு முதுமையிடமா இளமையிடமா? முதுமைக்கு என்னதான் தேவை? அது ஏன் ஓயாத சலிப்புறுகிறது? தான், தன் தேவைகள், தன் ருசிகள் என்று இவற்றை மட்டும் ஏன் முன்னிலைப்படுத்துகிறது? என்கிட்ட எதையும் சொல்றதில்ல, மதிக்கிறதில்ல என்பதுதான் முதுமையின் ஒருமித்த குரலாக இருக்கிறது. முதியோரின் பிடிவாதம், சில சமயம் அவர்களின் வார்த்தைகளில் உள்ள உக்கிரம், இவை எல்லாமே நான் இனி தேவையில்லையோ எனும் பயத்தில் அணியப்படும் முகமூடிகள்தானோ? இளமை ஏன் இவ்வளவு எரிச்சல் அடைகிறது? ஒரு பிரியமான வார்த்தை எந்த பேதத்தையும் வெல்ல முடியும் என்கிற உணர்வு ஏன் இளமையிடம் அற்றுப்போனது? அவர்களும் பாவம்தானோ? மென்று தின்னும் அவசர யுக வாழ்க்கை சக்கரத்தின் பற்களில் சிக்கி பொடி பொடியாகும் பரிதாபம்தானே இவர்கள் வாழ்க்கை? விஷயம் பட்டிமன்றமல்ல. விளக்கு அணைய காரணம் தீர்ந்து போன எண்ணெயா, குறைந்து விட்ட திரியா? விவாதம் தேவையில்லை. நாம் செய்யக்கூடியது இந்த தீபத்தை பாதுகாத்து ஒளிக்கு உயிரூட்டுவதுதான். ஒரு நாளைக்கு ஒரு நேர பேச்சு, முதியோர் பட்டியல் போடும் வியாதிகள் பற்றிய சிறு அக்கறை, சிற்சில விசாரிப்புகள், இவை போதும். தேவை முதலில் நீளும் ஒரு கை. இது யாருடைய கையாக இருக்க வேண்டும்? இளமையின் கையாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் இளமை? காலம் அவர்களையும் முதுமையிடம்தான் கொண்டு சேர்க்கப் போகிறது என்பதால். நதியின் ஆழத்தில் இருக்கும் கூழாங்கற்களை எடுத்து கன்னத்தில் பதித்து அதன் குளிர்ச்சியையும் வழவழப்பையும் ஒரு நிமிஷம் கண்மூடி அனுபவித்திருக்கிறீர்களா? இந்த கல்லும் ஒரு காலத்தில் கூர் முனைகளோடு குத்திக் கொண்டு இருந்த கல்தானே. ஆற்றின் மகத்தான வேகத்தில் தன் கிழிக்கும் முனைகளை வழவழப்பாக்கிக் கொண்டது கல். வாழ்வினும் பெருநதியிடம் நம்மையும் ஒப்புக்கொடுத்து அமைதியும் குளிர்ச்சியும் பெறுவதுதான் முதுமையை நோக்கிய பயணத்தை சுகமாக்கும் ஒரே வழி இல்லையா? ரேவதியிடமிருந்து போன். மாமியாரிடம் பேசி தாரணியின் கேள்வியை சொன்னாலாம். பதிலே இல்லையாம். நாளெல்லாம் நான் என்ன செய்வது என்று முணங்கினாராம். ஆனால் அடுத்த நாளிலிருந்து சீரியல் பார்ப்பது கொஞ்சம் குறைந்திருக்கிறதாம். இவள் ஆபீஸிலிருந்து வந்தபோது தாரணியும் மாமியாரும் பரமபதம் விளையாடிக் கொண்டிருந்தார்களாம். இதுவரை இக்கதையை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு புதிய கதையை கேட்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் பிரியா.
நீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு? அடவாசம் மட்டும் போதும் கண்ணே. காசு பணம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.